Honorable P. Satyalingam, you have 8 minutes.
கௌரவ பிரதி சபாநாயகர்களே, இந்த பேரனத்திலே இந்த நாட்டிலே உயிர் நீத்த சகோதரர்களுக்கு அஞ்சலியை நான் செலுத்திக் கொள்கிறேன். அதேபோல இந்த பேரனத்திலே தங்களுடைய குடும்ப உறுப்பினர்களை இழந்த உறவுகளுக்கு அவர்களுடன் சேர்ந்து துயர் பகிர்கின்றேன். இந்த பேரழிவு என்றது இலங்கைக்கு முதல் தடவையாக வந்த பேரழிவு இல்லை. கடந்த காலத்தில் இந்த நாட்டிலே சூறாவளி ஏற்பட்டிருக்கிறது, வறட்சி பேரழிவுகள் ஏற்பட்டிருக்கிறது, கொள்ள நோய்கள் பரவியிருக்கின்றது, மண்சரிவுகள் வெள்ளங்கள் ஏற்பட்டிருக்கின்றது. 2004 சுனாமி ஏற்பட்டது. அந்த சுனாமியாலே எங்கள் நாட்டில் கிட்டத்தட்ட 30,000 பேர் இறந்தார்கள். ஆகவே இந்த பேரிடர் என்பது இந்த நாட்டுக்கு இப்போது முதலாவதாக வரவில்லை. இந்த பேரிடர்களாலே மக்கள் காயப்படுகிறார்கள், இறக்கிறார்கள், அவர்களுடைய வாழ்வாதாரங்கள் இழக்கப்படுகிறது, வீடுகள் உட்கட்டுமானங்கள் அழிவடைகிறது. அந்த வகையிலே பார்த்தீங்கன்னு சொன்னால், எங்களுடைய பென்னி தேர்தல் தொகுதி எடுத்தீங்கன்னு சொன்னால், எங்களுடைய ஜீவனோபாயம் விவசாயம், விலங்கு வேளாண்மை. மன்னார் மாவட்டத்திலே கிட்டத்தட்ட 15,000 மேற்பட்ட கால்நடைகள், மாடு பசுமாடுகள் இறந்திருக்கிறது. 30,000 மேற்பட்ட கோழி காணாமல் போயிருக்கிறது. கிட்டத்தட்ட 10,000 ஆடு. எங்களுடைய வவுனியா மாவட்டம், முல்லைத்தீவு மாவட்டத்தை பார்த்தீர்கள், இதே நிலைமை. இந்த 3 மாவட்டங்களிலும் ஒவ்வொரு மாவட்டத்திலும் 10,000 ஏக்கருக்கு மேற்பட்ட வயல் நிலங்கள் முற்றாக அழிந்திருக்கிறது, வீடுகள் முற்றாக அழிந்திருக்கிறது, உட்கட்டுமானங்கள் அழிந்திருக்கிறது. இது எங்களுடைய வன்னி தேர்தல் தொகுதிக்கு மாத்திரமல்ல, இலங்கை முழுவதற்கும் இப்படியான ஒரு பேரழிவு நடந்திருக்கிறது. அண்மையிலே உலக வங்கியினுடைய தரவுகளின்படி ஒவ்வொரு வருடமும் கிட்டத்தட்ட 380 மில்லியன் டாலர் ஒவ்வொரு வருடமும் குறைந்தது இந்த நாட்டிலே பேரிடர்களாலே அழிக்கப்படுகிறது. வெள்ளத்தால் மாத்திரம் ஒவ்வொரு வருடமும் 240 மில்லியன் டாலர் எங்களுடைய நாட்டை பொறுத்தவரையில் அது பெரிய ஒரு தொகையான பணம் செலவிடப்படுகிறது. ஆனால் இந்த சந்தர்ப்பத்திலே அரசாங்கம் பல நல்ல திட்டங்களை இந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வழங்கியிருக்கிறார்கள், அதுக்கு பாராட்டுகிறோம். இந்த அரசாங்கத்துடன் சேர்ந்து வேலை செய்வதற்கு நாங்களும் தயாராக இருக்கிறோம். ஆனால் அவற்றை அந்த இழப்பீடுகளை வழங்குவதிலே பாரிய குறைபாடுகள் காணப்படுகிறதையும் இந்த நேரத்தை சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். அதற்கு முக்கியமான காரணம் இந்த இழப்பீடுகளை பதிகின்ற, ஒழுங்கு செய்கின்ற அலுவலர்களுடைய பற்றாக்குறை முக்கியமான காரணமாக இருக்கிறது. அதேபோல இங்கு ஒரு பாரிய அரசியலும் உள்ளுகோடுகிறது. இந்த இழப்பீடு வளங்களிலே இந்த பிரஜாசக்தி என்ற அந்த திட்டத்தினூடாக முழுமையாக அரசியல் மயப்படுத்தப்பட்ட விடயங்கள் பல எங்களுடைய மாவட்டங்களிலே நடைபெறுகிறது. எங்களுடைய மாவட்டத்திலே இவ்வாறான பல சம்பவங்களை சொல்லலாம். ஆனால் இந்த துயரமான நேரத்திலே அவற்றை நான் ஒரு குற்றமாக முன்வைக்க நான் விரும்பவில்லை. எங்களுடைய நாடு இவ்வாறு பல பேரிடர்களை சந்தித்திருக்கின்ற நாடு. 2004 சுனாமிக்கு பிறகு 2005 ஒரு 13 இலக்க இலங்கை பேரழிவு செயலாட்சி சட்டம் என்ற ஒரு சட்டம், டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் சம்பந்தமான ஒரு சட்டம் கொண்டு வரப்பட்டது. அந்த சட்டம் சொல்லுகிறது, இந்த சட்டத்திலே கொண்டு வரப்பட்ட டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் கவுன்சில் ஒவ்வொரு 3 மாதங்களுக்கு ஒரு தடவை கூட வேணும் என்றால், இதுவரையில் 80 தடவைகள் இந்த டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் கவுன்சில் கூடியிருக்க வேணும். ஆனால் 2018 வரை கிட்டத்தட்ட 13 வருஷத்தில் 12 தடவைகள் இந்த டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் கவுன்சில் கூடியிருக்கிறது, வருஷத்தில் ஒருக்கா. 2018 பிறகு இந்த உங்களுடைய அரசாங்கம் அல்லது எங்களுடைய அரசாங்கத்திலே 7 பிறகு டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் கவுன்சில் கடந்த 8 மாதம் கூடப்பட்டது, ஜனாதிபதி அவர்களுடைய தலைமையில் கூட்டப்பட்டது. 3 மாதத்துக்கு ஒரு தடவை இந்த சட்டம் சொல்லுகிறது, 3 மாதத்துக்கு ஒரு தடவை டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் கவுன்சில் கூட வேணும். அப்படி என்றால் பேரிடர் வந்ததோ இல்லையோ 11 மாதம் இந்த டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் கவுன்சில் கூடியிருக்க வேணும், கூட்டப்படவில்லை. ஆகவே நான் சொல்ல வருகின்ற விடயம் என்னன்னு சொன்னால், இந்த பேரிடர் இருக்கிறதோ இல்லையோ, இந்த ப்ரிப்பேர்ட்னஸ், மிட்டிகேஷன், ப்ரிப்பேர்ட்னஸ், ரெஸ்பான்ஸ், அதுக்கு பிறகு ரிகவரி, இந்த நாளிலும் நாங்கள் எவ்வளவு தயார் நிலையில் இருந்திருக்கிறோம் என்று பார்த்தால், இந்த பேரிடரில் கூட மிட்டிகேஷனோ, அதாவது மிட்டிகேஷன் என்று சொல்றது நாங்கள் அபாய நிலையை குறைத்தல் செய்திருக்கிறோமா? இல்லை. மலைநாட்டில் ஒவ்வொரு முறையும் மண் சரிவு வருகிறது, வெள்ள இனத்தம் வருகிறது. இடம்பெயர்ந்த மக்களை வெள்ளம் முடிந்த பிற்பாடு, நிலம் காய்ந்த பிற்பாடு அதே இடத்தில் கொண்டே மீண்டும் குடியேற்றுவார்கள். இன்றைக்கு அதனுடைய பலனை நாங்கள் பார்க்கக்கூடிய எத்தனை மக்கள் எங்களுடைய உறவுகள் இறந்திருக்கிறார்கள். ப்ரிப்பேர்ட்னஸ், இந்த முறை நடந்த பேரழிவில் கூட ப்ரிப்பேர்ட்னஸ் அல்லது தயார்படுத்தல் என்பது அறவே இருக்கவில்லை, அல்லது மிகவும் குறைந்த அளவுத்தில் இருந்தது. நாங்கள் திட்டமிடல் செய்யவில்லை, பயிற்சிகள் வழங்குகிறோமா?
ஆனபடி டாக்டர் பி சத்யலிங்கம், you have 2 more minutes.
ஆனபடியினாலே நாங்கள் எங்களுடைய இந்த டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் செக்டர் எடுத்து பாருங்கள், எங்களுடைய இந்த கடுமையான, அவர்கள் செயற்பட முடியாத நிலைமையில் இருக்கிறார்கள், கடுமையான ஊழியர் பற்றாக்குறை இருக்கிறது இந்த டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் செக்டருக்குள்ளுக்கு. நிரப்பப்படாத வெற்றிடங்கள் ஒவ்வொரு மாகாணத்திலையும் டிப்யூட்டி டிரெக்டர் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் இருக்க வேண்டும். எந்த மாகாணத்தில் இருக்கிறது? இல்லை. ஒவ்வொரு பிரதேச செயலாளர் பிரிவுகளிலையும் ஒரு டிஎம்ஓ, டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஆபீசர் இருக்க வேண்டும். இல்லை, மாவட்டத்துக்கு ஒரு ஆள் இருக்கிறார். ஆகவே நாங்கள் கடந்த திங்கட்கிழமை நடந்த டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் கவுன்சிலில் பல நல்ல விஷயங்கள் முன்மொழியப்பட்டது. இந்த 13-ஆம் இலக்கு 2005 சட்டத்தை தற்போதைய காலத்துக்கு ஏற்ப திருத்தி அமைப்பதற்கான முன்மொழிவு வைக்கப்பட்டிருக்கிறது, நல்ல விஷயம். ஆகவே நாங்கள் இந்த பேரிடருக்கு முக்கியமான காரணம், இதுக்கு முதல் இருந்த அரசாங்கங்களும் அதில் இந்த அரசாங்கமும் ஒரு சிறிய பங்கை, திட்டங்களை செய்யாதாலே அதுக்குள்ளுக்கு தானும் போய் சேர்ந்திருக்கிறது. அந்த வகையிலே இந்த பேரழிவை தடுக்கக்கூடிய மிட்டிகேஷன் ப்ராசஸ், ப்ரிப்பேர்ட்னஸ், ரெஸ்பான்ஸ், அதற்கு பிறகு ரிகவரி, இந்த நாளுக்கும் நாங்கள் உரிய வழிமுறைகளை கையாண்டு தயார் நிலையில் இந்த அரசாங்கம் இல்லை என்று சொன்னால் இவ்வாறான பேரழிவுகள் தொடர்ந்து நடக்கத்தான் போகிறது. எங்களுடைய இந்த வருடம் நடந்த இந்த பேரழிவாலே, உதாரணத்துக்கு என்னுடைய மாவட்டத்தை பார்த்தால், சில கிராமங்கள் திரும்ப 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 பேரழிவு, உதாரணத்துக்கு நான் கந்தசாமி நகர் என்ற ஒரு கிராமத்தை வவுனியாவில் சொல்லலாம், என்ன பல கிராமங்கள் இருக்கிறது, முல்லத்தீவிலே அப்படியான
சத்யலிங்கம், யுவர் டைம் இஸ் அப்,
மன்னாரிலே அப்படியான கிராமங்கள் இருக்கிறது. தயவு செய்து அவர்களை மீண்டும் அந்த இடத்துக்கு அனுப்பாதீர்கள். பொருத்தமான இடத்தை அடையாளம் கண்டு அவர்களை ரீலொகேட், மீள் குடியேற்ற நடவடிக்கைகளை பொருத்தமான இடத்திலே மீண்டும் பாதிப்புக்கு உட்படாத வகையிலே தயவு செய்து அதை செய்ய வேண்டும் என்று கேட்டு இந்த சந்தர்ப்பத்துக்கு நன்றி கூறி உரப்படுகிறேன். நன்றி.